பத்தாவது நிலையான கல்கி என்ற நிலையை அடைவதற்கு வரிசைப்படுத்தி வரும்பொழுது ஏழாவது அவதாரம் பரசுராம் என்றாலும் எட்டு பலராம். பலராம் என்றால் பலருடைய எண்ணங்களை நாம் அறியக்கூடிய நிலைகள், பல கோடி தாவர இனங்களையும் நாம் அறிந்துணர்ந்து நமக்கு வேண்டியதை நாம் பக்குவப்படுத்தக்கூடிய நிலைகள், இப்படி எண்ணில் அடங்காத பல்வேறு நிலைகளையும் நாம் நுகர்ந்து உணர்ந்து அறியக்கூடிய சக்தி பெற்றவர்களாக இருக்கக்கூடிய நிலை. அதன் துணை கொண்டு எத்திக்கிலிருந்தும் எந்த திசையிலிருந்தும் எத்தகைய நிலை வந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக, அஷ்ட திக்கிலிருந்து வரக்கூடிய தீமைகளை அந்த அகற்றிடும் நிலையாக, ஏழு நஞ்சினை நீக்கக்கூடிய ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு சமப்படுத்தக்கூடிய சக்தி பெற்றாலும், எட்டு எந்த வகையிலும் எந்த திக்கிலிருந்து வரக்கூடிய அதுபோன்ற இருளின் தன்மைகளை நீக்கக்கூடிய சக்தியாக நாம் பெற வேண்டும் என்பதற்கு அதை நினைவுபடுத்துவதற்குத்தான் பலராம் என்று காட்டுகின்றார்கள். அகஸ்தியன் இவ்வாறுதான் அவனுடைய தன்னுடைய வாழ்நாட்களிலே அணுவின் ஆற்றலையும் அறிந்தான், தாய்க்கருள் பெற்ற சக்தியின் துணை கொண்டு அகண்ட அண்டத்தினையும் அறிந்தான். அறிந்த நிலைகளை அவன் மூச்சலைகளாக உணர்வலைகளாக வெளிப்படுத்திய அந்த ஆற்றல் மிகுந்த அரும்பெரும் சக்திகள் இந்த காட்டிலே நமக்கு முன் படர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் எத்தகைய தீமைகள் வந்தாலும் எத்தகைய நஞ்சு வந்தாலும் அதை அவன் எவ்வாறு மாற்றி அமைக்கின்ற ஒளியின் சுடராக வாழ்கின்றானோ வளர்கின்றானோ அந்த நிலையை நாம் ஒவ்வொருவருமே பெற வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்குத்தான் ஆறு ஏழு எட்டு என்று இந்த எட்டாவது நிலையில் பலராம் என்று வைத்து காட்டியிருப்பார்கள். உதாரணமாக சூரியனுடைய நிலைகள் எடுத்துக்கொண்டாலும் மற்ற கோள்களுக்கு வெளிச்சமில்லை, ஆனால் சூரியன் கோள் என்ற நிலைகள் வந்தாலும் இது ஒளியின் சுடராக மாற்றி தனக்குள் வரும் நஞ்சினை அது பிளந்துவிட்டு ஒளியின் சுடராக இந்த பிரபஞ்சத்தையும் சரி இருக்கக்கூடிய சகலத்தையுமே இயக்கக்கூடிய சக்தியாக அது ஒன்பதாவது நிலையில் தான் இருக்கின்றது. அதுபோன்றுதான் நாமும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய நிலை வந்தாலும் அதுபோன்று ஒன்பது கோளின் சக்தி கொண்டு நவராத்திரி என்ற நிலையில் நாம் இன்று இருக்கின்றோம். இந்த தீமையை நீக்கக்கூடிய அரும்பெரும் சக்தியாக நம் உயிரோடு ஒன்றிய உணர்வுகளை அது முழுமையாக்கி ஒளியின் தன்மையாக ஆக்கப்படும் பொழுது தசமி பத்தாவது நிலை அடைகின்றோம். அந்த அகசியன் எப்படி துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாகி இந்த ஒளியின் சுடராக அவன் வாழ்கின்றானோ வளர்கின்றானோ அந்த நிலையை நாம் அடையக்கூடிய தகுதி பெறுகின்றோம். அது சூரியன் எப்படி ஒளியின் தன்மையாக அது மாற்றி அமைத்தாலும் அது ஒன்பதாவது நிலைதான். ஆக அதுபோன்று நாம் இந்த ஒன்பது கோளுடைய சக்தி கொண்டு வரக்கூடிய தீமைகளை நாம் மாற்றி அமைத்தாலும் அந்த உயிருடன் ஒன்றிய நிலைகளாக நாம் அந்த மகா ஞானிகளுடன் அது இணைந்த நிலையில் கொண்டு அது பிரகாசமாக ஜோதி சுடராக நாம் மாற்றும் பொழுது விண்ணிலிருந்து வரக்கூடிய ஒரு உயிர் பூமிக்குள் பல கோடி சரீரங்களில் எண்ணில் அடங்காத உணர்வுகளை பெற்று வளர்ச்சியடைந்து ஒன்பது கோள் நவராத்திரி என்ற நிலை வந்தாலும் முழுமையடையும் பொழுது விஜய தசமி பத்தாவது நிலையான அந்த ஒளியின் தன்மையை நாம் பெற அந்த தகுதி பெற்றவர்கள் அந்த நிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வரிசைப்படுத்தி அஷ்டதிக்கிலிருந்து வரக்கூடிய நிலைகளையும் பின் நரசிம்மா ஒன்பதாவது நிலை அடைந்து அந்த உயிரோடு ஒன்றி ஏகாந்தமாக நம் மின்செல்லும் நிலை வரும்போது பத்தாவது நிலை என்ற அடிப்படையில் இதை குழுவாக வைத்து வரிசைப்படுத்தி அத்தகைய நாளில் ஒன்பது நாட்களில் இதுக்குண்டான விரிவாக்கங்களை சொல்லி நாம் அடைய வேண்டிய எல்லையை ஞானிகள் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். ஆக இதுபோன்று நாம் அந்த குழு வைத்த நிலைகளை நாம் உற்று பார்த்து நாம் நம்மை நாம் அறிந்து நாம் வளர்ச்சி அடைந்து வந்த அந்த பரிணாம வளர்ச்சியில் வந்த நிலைகளையும் அதில் ஒவ்வொரு சரீரத்திலையும் தீமையிலிருந்து விடுபடக்கூடிய சக்தியாக நாம் பெற்று வளர்ந்த நிலைகளையும் அந்த தன்னை காத்திரும் உணர்வுகளாக அந்த ஞானிகளைப் போன்று நஞ்சினை வென்று உயிரை ஒளியாக அழியா நிலையாக நாம் பெறக்கூடிய தகுதியாக நாம் விண்ணுக்கு செல்ல வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்குத்தான் இதை காட்டுகின்றார். இன்றைய சகஜ வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் நம் குடும்பத்திலே நாம் பிள்ளைகள் மீது பாசமாக இருக்கின்றோம், ஆனால் அவர்களோ அவருடைய சந்தர்ப்பம் மற்றவர்களுடன் பழகுகின்றார்கள். பலருடைய உணர்வுகளையும் அவர்கள் நுகர்கின்றார்கள். அவ்வாறு நுகர்ந்து அவள் அதன் வழி செல்லும் பொழுது அவள் அறியாது, மற்றவருடைய உணர்வுகள் அதை இணைந்து விளையாட்டுத்தனமாகவோ குறும்புத்தனமாகவோ அவருடைய உணர்வுகள் இயக்கத் தொடங்கினால் படிப்பிலேயோ மற்ற செயல்களிலேயோ அது வளர்ச்சியின் பாதைக்கு செல்லாதபடி இந்த தேய்வரியாக நிலை வரும் பொழுது நாம் அவர்களை சொல்லி பார்க்கின்றோம். சொல்லி கேட்கவில்லை என்றால் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி நாம் வலுக்கொண்ட உணர்வு கொண்டு நாம் அவர்களை கடினமாக சொல்லுகின்றோம். நம் பிள்ளைதான், இருந்தாலும் அவர்கள் நம் சொல்வதை கேட்கவில்லை என்ற நிலை வரும்போது அந்த அழுத்தமான நிலையில் பேச இந்த உணர்ச்சிகள் அங்கே எதிர்மறையாக அங்கே வெறுக்கும் உணர்வுகள் நமக்கு வருகின்றது. இப்படி சொல்லுகின்றோம், அவன் கேட்கவில்லை என்று இந்த வெறுத்து பேசும் உணர்வு வரும்பொழுது அவனும் இந்த உணர்வை நுகர்ந்து நம்முடைய தந்தை நம்மை கண்டிக்கின்றார், வெறுக்கின்றார் என்று இந்த உணர்வுகளை அவன் நுகர இந்த வெறுத்து இந்த பேசிய உணர்வுகள் அவனுக்குள் உண்மையின் உணர்வை அவன் அறிய விடாதபடி இந்த வெறுத்து போகும் உணர்வுகளை அவனுக்குள் ஏக சக்தியாக மாறும் பொழுது அவனாலும் அந்த நல்ல நிலை சிந்தித்து செயல்படக்கூடிய நிலைக்கு வர முடியாதபடி தந்தை சொல்லை அல்லது தாய் சொல்லை அவன் கேட்க அந்த சந்தர்ப்பத்தில் முடியாதவனாகின்றான். ஆக நாம் பாசத்தால் அன்பால் நம் குழந்தை நல்ல நிலை வர வேண்டும் என்று இப்படி கடைசியில் இதனுடைய பலன் நாமும் அனுபவிக்க முடிவதில்லை, குழந்தைகளுக்கும் இதை வழிகாட்ட முடியவில்லை. ஆக நாம் 9வது நிலையிலே அதை சமப்படுத்தக்கூடிய நிலையாக குழந்தைகளுக்கு நல்வழி கட்டி தீமைகளை அகற்றக்கூடிய சக்தி பெற்றிருந்தாலும் இதுபோன்று சந்தர்ப்பத்தால் அவருடைய இருசூழச்சி உணர்வுகள் நமக்குள் வரப்படும் போது நாம் அந்த முழுமையடையும் பாதைகளை வெடித்துவிட்டு குழந்தையை திருத்த வேண்டும் என்ற இந்த நோக்கத்திலே வெறுப்பும் ஆத்திரமும் கோபம் நமக்குள் விளைந்து அதனுடைய வரிசைத்துடலை கடைசியில் வேதனையாகும் பொழுது இப்படி செய்கின்றானே இப்படி இருக்கின்றானே என்று இந்த வேதனை உணர்வே வளர்ச்சியாக நேர்கின்றது. ஆக நரசிம்மா என்று தீமைகளை பிளக்கக்கூடிய சக்தி பெற்ற நாம் இதுபோன்று குடும்பத்திலே பாசத்தால் தன் பிள்ளை என்று வந்தாலும் அறியாத நிலைகள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இத்தகைய உணர்வுகள் நாம் முழுமையடைந்து 10வது நிலையான ஏகாந்தமாக வின் செல்லும் நிலைகளை அது தடைப்படுத்தும் நிலையாகி இந்த உடலே நோயாகி அந்த குழந்தையின்பால் நினைவை செலுத்தி கடைசியில் இந்த நோயான உணர்வு கொண்டு உடலை விட்டு பிரிந்தால் அந்த குழந்தையின் உடலுக்குள் சென்று அவனுக்கும் சரியான வழிகாட்ட முடியாதபடி இந்த நோயைத்தான் அந்த உடலில் உருவாக்க முடியும். ஆக இது போன்ற நிலையெல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய பயணம் நான் அந்த பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொரு அவதார நிலைகளாக நான் வளர்ச்சி பெற்று இந்த வரக்கூடிய பாதையை உண்மையை உணர்ந்து மனிதன் முழுமையடையக்கூடிய நிலையில் அந்த ஞானியில் காட்டிய வழியிலே நரசிம்மா என்றால் நம்மை அறியாது இயக்கக்கூடிய அந்த தீமைகளை அந்த மகரிஷியில் ஞானியை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியின் துணை கொண்டு அதை பிளந்து அந்த சக்தி வாய்ந்த உணர்வு நமக்குள் விளைய வைத்து அந்த பேரருள் பேரொழி உணர்வுகள் என் குழந்தை பெற வேண்டும், இரத்த நாளங்களை கலக்க வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை கொண்டு அங்கே பாய்ச்சப்பட போகும்போது அவனை வெறுத்திடும் நிலையோ அவனை கடுமையாக பேசும் நிலைகளோ அல்லது கடைசியில் எல்லை கடந்து செல்லப்படும் போது வேதனைப்பட்டு இவன் எங்கே உருப்படப் போகிறேன் என்று சாபம் விடும் நிலைகளோ இதையெல்லாம் எடுத்துவிட்டு அந்த உயர்ந்த உணர்வை அவனுபால் பாய்ச்சப்பட போகும்போது நமக்குள் அவனுடைய இருள்சூழல் உணர்வு நம்மை இயக்குவதில்லை, நம்மை இருசூழச் செய்யும் நிலையாக நம் ஆன்மாவிலே தீமையை உருவாக்கக்கூடிய நிலையாக உருவாவதில்லை, மாறாக அந்த அருள் உணர்வு நமக்குள் வலிமை பெறுகின்றது. இதே உணர்வின் துணை கொண்டு அவனுக்குள்ள இந்த உணர்வுகளை பாய்ச்சப்படும் பொழுது இந்த பாய்ச்சி உணர்வு கொண்டு அவனும் இந்த உணர்வுகளை சிறுக சிறுக அது நுகரப்படும் பொழுது அவனும் அந்த தீமையிலிருந்து விடுபடக்கூடிய அந்த சந்தர்ப்பமாக இது ஏதுவாகின்றது. அது இதையெல்லாம் வாழ்க்கையில் நாம் மனிதன் முழுமையடையக்கூடிய மார்க்கங்களைத்தான் சாஸ்திரங்களாக நமக்கு காட்டி அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் நம்மை அறியாது இயக்கக்கூடிய இருள்களிலிருந்து விடுபட வேண்டும், அந்த மெய்வழி பெற வேண்டும் என்று அந்த மெய்வழி சென்ற மெய்ஞானிகளுடைய உணர்வுகளை நாம் விஜய தசமி என்ற நிலையில் நாம் இந்த உடல் பெற்ற நிலையும் இதில் வளர்ச்சி அடைந்து வந்த நிலையும் நாம் இந்த உண்மைகளை நுகர்ந்த உணர்வின் இயக்கத்தின் வழி செல்லாதபடி இந்த மாற்றி அமைத்த ஞானி உணர்வு கொண்டு அந்த அருள் உணர்வு தன்மையில் நமக்குள் பெருக்கி என்றுமே நாம் அந்த பிறவியெல்லாம் நிலை அடையும் அந்த தகுதி பெற்று நம் குடும்பத்தினத்தை உணர்வை பரவச் செய்து நாம் அந்த முழுமை அடைய வேண்டும் என்பதையே இந்த அவதாரத்தினுடைய தன்மைகளை அந்த 10வது நிலையான கல்கி என்ற நிலை ஏகாந்தமாக அடையக்கூடிய நிலைகளைத்தான் சாஸ்திரங்கள் நமக்கு காட்டுகின்றது என்பதை குரு இந்த உபதேசத்திலே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
பலராம் இன்று ஒவ்வொரு மனிதனையும் இன்னார் என்று அறிய முடிகின்றது. ஆக பல பல தாவர இனத்தை இன்னார் என்று அறிய முடிகின்றது தான் பலராம். ஒவ்வொன்றையும் நாம் சுவைத்து உணர்வின் எண்ணங்களை பெருக்கிடும் நிலையும் எண்ணத்தால் அறிந்திடும் நிலைகள் என்ற நிலைதான் பரசுராம். ஆக இந்த 8வது நிலை அஷ்ட திக்கையும் நாம் அறிந்திட முடியும் என்ற நிலைக்குத்தான் இதை தெளிவாக எட்டு 8வது நாள் நாம் எதையெல்லாம் கீழிருந்து அறிந்து கொண்டு வந்தோமோ ஆக உலகின் படைப்பினையும் மனிதனான பின் உணர்வின் செயலாக்கங்களையும் நாம் எவ்வாறு அவரையே அறிய வேண்டும் என்றுதான் இந்த காவிய தொடைப்பின் தன்மையை நாம் உற்று கூர்மையாக அதை நினைவில் வைத்து இது கொண்டால் அன்று அருண்யானி அகஸ்தியன் அணுவின் ஆற்றலை எப்படி கண்டுணர்ந்தானோ அவனில் விளைந்த உணர்வழைகள் சூரியன் காந்த சக்தியில் கவர்ந்துள்ளதோ அதனின் நினை கொண்டுறும் போது இது பதிவு செய்தால் அதை நாம் எளிதில் கவர்ந்து தான் யார் தன் தீமையிலிருந்து எவ்வாறு விடுபட முடியும், விடுபட்ட உணர்வில் நமக்குள் இந்த உடலை விட்டு அகன்றால் பிறவியில்லா நிலைகள் எப்படி அடைய முடியும் என்ற நிலையில்தான் இன்று கொள்வி அமைத்து செய்து நம் உடலுக்குள் இருக்கும் இந்த உணர்வுகள் அத்தனையும் வெளிப்படுத்தி நாம் இப்படியெல்லாம் வந்தோம், இனி எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்ற நிலைதான் 8வது சர்வத்தை அணிந்து விட்டார். இனி நாம் அடுத்தது 9வது நிலை. ஆக இந்த 9வது நிலை என்பது இந்த நவக்கோளின் உணர்வின் தன்மை, இதுதான் நவராத்திரி. ஆக இந்த கோளின் தன்மை நம் உடலுக்குள் நின்று உயிரின் உணர்வால் நாம் அறிவின் தன்மைகள். ஆக எந்த தீமையின் நிலைகள் அகற்றி உணர்வின் தன்மை ஒளியாக இணைத்து உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக இருக்க வேண்டும். இந்த நவக்கோளின் உணர்வின் தன்மை கொண்டு சூரியன் எப்படி 10வது நிலையாக இது கோள் என்று இருக்கலாம், அது ஒளியின் சுடராக மற்றதை வளர்க்கும் பெறுகின்றது. இது 9தான். இருந்தாலும் 9வது நிலைகளே அது எதிலே பட்டாலும் இருளை போக்குகின்றது, ஒளியாக அது அறிவின் தன்மையாக இயக்குகின்றது. எதிலே இந்த உணர்வினை கவர்ந்தாலும் அது தன்னுடைய நிலைகளை அதனுடைய உணர்வின் உண்மையை உணர்த்துகின்றது. இதனால்தான் இந்த நவக்கோளின் நிலைகளை ஆகப்படும் போது மனிதனானவன் தீமையை அகற்றி உணர்வின் தன்மை கொண்டு ஆக தீமையை அகற்றின உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து கல்கி 10வது நிலை. இதை இன்றைய நாள் நாம் அறிந்துடும் நன்னாள். இதுதான் இன்றைக்கு நாம் மனிதனின் நிலையில் நாம் அனைவரும் ஐக்கியமாகி நமக்குள் எத்தனையோ தீமைகள் இருப்பினும் தீமைகள் நம்மை எப்படி சாடியது என்றும் தன்னை காத்திடும் உணர்வுகள் எப்படி வளைந்தது என்றும் இதனால் நாம் மனிதனாக நாம் உருவான நிலையை இன்று அறிந்திடும் நாள். ஆக இந்த நவராத்திரியில் ஆக அடுத்து அதன்று இன்றைக்கு நவராத்திரி முடிந்தவன் விஜய தசமி. உயிர் ஒளியாக வந்தது இந்த உணர்வை 10வது நிலை அடைந்த பின் ஒளியாக சேர்வது. ஆக 9வது நிலை இருளை போக்குவது. ஆக உயிரான் என்று உணர்வின் தன்மை அறிவாக சர்வத்தையும் அறிய செய்து அஷ்ட திக்கையும் சர்வத்தையும் அதாவது அஷ்ட அதாவது 8 நிலைகளையும் எண்ணிலைகளையும் அது காட்டியது. ஆக காட்டிய நிலைகள் கொண்டு இன்று நாம் உயிரின் நிலைகள் கொண்டு இன்று நாம் உயிரை முழுமையாக அறிந்து உயிருடன் ஒன்றி என்றும் பிறவா நிலை என்ற பெரும் பாக்கியத்தை இவ்வாறு பெற வேண்டும். தான் தசமி, இதை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் விஜய தசமி என்று காட்டினார். ஆக இது கடவுளின் அவதாரம் 10. இதைத்தான் குழு வைக்கும் போது நாம் ஆரம்பத்தில் எந்தெந்த உணவுகளை உட்கொண்டோம், பின் ஒவ்வொரு உடலை மாற்றிய பின் எதை எதை உணவாக உட்கொண்டோம், பின் இப்படி 6வது வரிசை வந்து 7வது நிலைகள் தீமையை எப்படி அகற்றணும் என்ற வரிசைப்படுத்தி இந்த அடுக்கை 9 நிலைப்படுத்தி வைக்க வேண்டும். அந்த தத்துவ ஞானிகள் கொடுத்த முறைகள். ஆகவே இதை 10வது நிலைகளில் நாம் எதையெல்லாம் பெற வேண்டும் என்ற அந்த உணர்த்தி சென்றதை நாம் எப்படி தசமி என்கிற போது இருளிலே நாம் ஒளிப்பட்ட பின் எல்லாம் அணுகின்றோம். இதே போலதான் நாம் அனைவரும் ஒன்றாகி நமக்குள் தீமை எது என்று அறிந்து அதனை நீக்கும் மார்க்கமாக நமக்குள் அனைத்தும் ஒருங்கிணைந்து அது சுவைமிக்க நிலையாக மகிழ்ந்திடும் உணர்வை நாம் அந்த 10வது நிலை பெறுவதுதான். இது நமக்குள் பல கோடி உணர்வுகள் குடும்பத்திலையும் இந்த வாழ்க்கையிலும் பல தீமைகள் பெற்றறிந்தாலும் இந்த தீமைகளிலிருந்து நாம் எவ்வாறோ இன்று சூரியன் நவக்கோளின் சத்தையும் மற்ற பிரபஞ்சத்தில் உள்ள சக்தியும் தனக்குள் ஒளிச்சுடராக மாற்றுகின்றதோ ஆகவே ஒளியின் நிலையாக கோளிலிருந்து விடுபட்டு தனித்தன்மையாக வாழ்கின்றது. மற்ற கோள்கள் அனைத்தும் இருண்ட நிலையை சூரியன் ஒழிக்கிறதனால்தான் ஒளி அதன் சுழற்சி வேகத்தால் இதனுடைய ஒளி அலைகளால் தான் அது நாம் காண முடிகின்றது. இருப்பினும் அதை காண்டிடும் கண்டிடும் உணர்வாக சூரியன் ஒளியாக மாறுகின்றது. இப்ப மனிதனான நாம் இந்த உயிரின் இயக்கத்தால் நாம் அனைத்தும் அறிந்திடும் அறிவின் தன்மை பெற்றோம். உடலுக்குள் மறைந்திருக்கும் பல கோடி மனத்தின் உணர்வின் இயக்கமாக இருப்பினும் மனத்தால் அறிவதும் உணர்வால் இயக்குவதும் என்ற நிலைகள் நாம் அறிந்த 6வது அறிவின் தன்மையால் நாம் இதை 10வது நிலை என்ற நிலைகளை அறிய முடியும் என்ற இந்த நிலையை நினைப்படுத்தி ஞானிகள் காட்டிய நிலைகளை அவருக்குள் கண்டுணர்ந்து உணர்ந்து விளைந்தது எதுவோ அது வெளிப்பட்டு உள்ளது சூரியன் காந்த சக்தியால். அதே ஞானிகள் காட்டிய உணர்வின் சத்தை மீண்டும் உங்களை நினைப்படுத்தி நீங்கள் உற்று நோக்கி கூர்மையாக உணர்வால் பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் அமைந்தால் அது உங்களுக்குள் பதிவாகி மீண்டும் நினைவரும் போது அதனை நீங்கள் பெறுகின்றீர்கள். இதான் வியதேகம் என்று தன்னை அறிந்து தான் செல்லும் மார்க்கங்களின் 10வது நிலை. நம் உயிர் 10வது நிலை அடைந்தது எவ்வாறு அது 10வது நிலை எவ்வாறு அடைய வேண்டும். இப்போ 9வது நரசிம்மா. இந்த நவராத்திரி இருள் என்ற நிலைகள் நீக்கி பொருள் கண்டு உணர்ந்திடும் ஒளியின் சரீரமான நிலை கொண்டு நாம் எவ்வாறு எழுந்திட வேண்டும் வளர்ந்திட வேண்டும் என்ற நிலைப்படுத்தியதுதான் இன்று நாம் நமதை புனிதப்படுத்தும் நாள். இதை எவ்வாறு அதை நீக்க வேண்டும் என்று நாம் ஒரு வீட்டிலே குழு வைத்தால் அவரை அணுகி நாம் செல்கின்றோம். வாங்கள் என்று வரவேற்கின்றார். அதை போல நமக்குள் கூடியுள்ள அனைவரும் நாம் நம்மை எரியாத நமது வாழ்க்கையில் இப்ப நமது குழந்தையை எடுத்துக்கொள்வோம். அவன் பிரியத்துடன் வளர்த்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அவருடைய நண்பர்கள் சந்தர்ப்ப பேதத்தால் அவருடைய உணர்வுகள் மாறுகின்றது. கல்வியில் தேராத நிலைகள் அடைகின்றான். ஆக உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் மாறுபடும் போது அவன் மேல் வெறுப்பு வருகின்றது. ஆனால் அவன் மேல் வெறுப்பு ஏற்பட்டு விட்டால் அவனை பார்க்கும் போதெல்லாம் அந்த வெறுப்பின் உணர்வுகளை அவனிடம் சொல்லுகின்றோம். ஆக வெறுப்பான உணர்வுகள் நாம் எடுத்துச் சொல்லும் போது நம்மை காணும் போது அவனுக்கு வெறுப்பாகின்றது. ஆக இதை போல புழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் தன்னை காட்டிலும் வலுகொண்ட நிலைகளில் இருந்து மீண்டிட்ட இந்த மனிதனாக மீண்டிடும் நிலையாக உருவாக்கினாலும் மனிதனானதும் நாம் அறிவின் ஞானத்தை தெளிந்திட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அது பையன் அதை பெறவில்லை என்றால் அவன் மேல் பாசத்தால் அவனை வளர்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அவனுக்கு சொல் முறையை தவற விடுகின்றோம். இப்படி செய்கின்றானே என்ற வேகத்துடன் துடிப்பு வரப்படும் போது அவனை வழிகாட்டும் நிலைகளை நாம் இழக்கச் செய்து விடுகின்றோம். அவன் வழிகாட்டும் நிலையை நமக்குள் மறைத்து விடுகின்றோம். ஆக நமக்குள் அந்த வேதனை என்று நஞ்சை கலந்து வைத்தால் சிந்திக்கும் திறன் இழந்து விடுகின்றது. இப்படி படிக்கவில்லையே உன் எதிர்காலம் என்னவாகும் இந்த உணர்வை சுவாசிக்கப்படும் போது அவனுக்கு அறிவுபூர்வமாக வழிகாட்டும் நிலைகள் இங்கு அடைக்கப்படுகின்றது. ஆக அதற்கு வழிகாட்டும் நிலை ஆனப்பின் நாமோ கோபமே வருகின்றது. விளைந்த உணர்வு கொண்டு அங்கு பதிவு செய்யும் போது நம்மை பார்க்கும் போது தந்தை என்ற நிலைகளில் வராது வெறுப்பின் தன்மை வருகின்றது. இதை போன்றுதான் குடும்பத்தில் ஒத்து வாழும் நிலைகளில் சந்தர்ப்பத்தால் வரும் வேதங்களை அகற்ற தெரியவில்லை என்றால் சந்தர்ப்பத்தால் நம்மை கவர்ந்து கொண்ட உணர்வுகள் நம்மை இருள் சூழல் செய்கின்றது. இது 9வது நிலைகளை இருக்க செய்து விடுகின்றது. ஆகவே இதை அகற்றி அருஞ்ஞானி மனிதனை காற்றும் வின்சென்ட் அவர்கள் தீமை அகற்றியவர்கள். அதனை நாம் எவ்வாறு பருக வேண்டும், அந்த தீமையான நிலைகள் நாம் எப்படி களைந்திட வேண்டும் என்பதனை நினைப்படுத்தும் நன்னால்தான் 10வது நிலையில் நாம் எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை நமக்கும் நினைப்படுத்தி நாம் வளர்ந்த நிலையும் இனி அடுத்து வளர வேண்டும் நிலைகளை விஜயதசமி 10வது நிலை அடைய வேண்டும். அதற்குண்டான காரணங்களை எடுத்து விளக்கி அந்த மகரிஷியின் உணர்வை நமக்குள் ஆழ பதிவு செய்து அவர்களை நினைவு கொள்ளும் போது நமது வாழ்க்கையில் வந்த இருளை போக்கி இருளை போக்கிடும் உணர்வை தன்னுள் விளைவைத்து அந்த விளைவைத்த எண்ணத்தின் நிலைகள் விண்ணிலே கூர்மையாக எண்ணி அதனின் வலு வராகனாக நமக்குள் வலுபெறச் செய்து ஆக என்றும் அழியா ஒளி சரீரமாக நிலை கொண்டு பிறவா நிலை என்று பேரின்ப பெருநிலையை அடையும் நிலைகள்தான் அது. இன்றைய நாள் அதை நாம் பிறவா நிலை என்ற பேரின்ப பெருநிலை அடைய வேண்டும். அதற்குண்டான வழிகளை நம்மில் வளர்த்திட வேண்டும்.
வராக அவதாரத்தினுடைய சிறப்புகளையும் கூர்மை அவதாரத்தினுடைய சிறப்புகளையும் இதில் மீண்டும் நமக்குள் நினைவுபடுத்தி நாம் எந்த உணர்வின் தன்மை இந்த வாழ்க்கையிலே கூர்மையாக உற்று நோக்கி அதையும் மீண்டும் மீண்டும் ஆழமாக நமக்குள் பதிவு செய்கின்றமோ அந்த உணர்வே நமக்குள் விளைந்து அந்த வராகன் என்ற நிலையில் அங்கே சமப்படுத்தி தீமைகளை அகற்றிடும் சக்தியாக அந்த கூர்மைக்கு பின் சமப்படுத்தும் சக்தியாக வளர்ச்சி அடைந்தது போன்று இந்த மனித சரீரத்தில் நாம் இதையெல்லாம் உண்மைகளை உணர்ந்து கொண்ட பின் நம்முடைய கூர்மை எதன்பால் இருக்க வேண்டும், சமப்படுத்தி தீமைகளை அகற்றக்கூடிய அந்த உணர்வின் தன்மை எதுவாக இருக்க வேண்டும் என்று நாம் இதை அறிந்து இந்த வாழ்க்கையிலே அதை வழி நடத்தி கொள்ள வேண்டும். முதல் மனிதன் அகசியன் துருவனாகி நம் பூமியினுடைய துருவத்தினுடைய ஆற்றலை அவன் முழுமையாகவே அவன் அறிந்து கொண்டான். அந்த துருவத்தின் வழி வரக்கூடிய விண்ணுலக ஆற்றலையும் அவன் தன் வாழ்நாளிலே அதையெல்லாம் விளைய வைத்து இந்த பூமிக்கு எவ்வாறு சக்தி எங்கிருந்து வருகிறது என்பதை உணர்ந்து அந்த பேரருள் பேரொளி உணர்வுகளாக தனக்குள் விளைய வைத்து எந்த துருவத்தினை அவன் உற்று நோக்கி இந்த சக்திகளை அவன் அதிகமாக அவன் கவர்ந்தானோ திருமணமான நிலையில் கொண்டு இரு உயிரும் ஒன்றனை இணைந்து துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாகி அணுவின் ஆற்றலிருந்து அகண்ட அண்டம் வரை முழுமையாக இயற்கையினுடைய உண்மை நிலைகளை வானியல் புவியியல் உயிரியல் அடிப்படையில் அறிந்து உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றி துருவ நட்சத்திரமாக வாழுகின்றான் வளர்கின்றான். அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருள் பேரொளி உணர்வு சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக நமக்கு முன்னும் அது பரவிக்கொண்டிருக்கின்றது. அப்படி பரவி வந்த உணர்வுகளை அந்த ஒளியான உணர்வுகளை சந்திரபோஷத்தால் இந்த பூமியிலே வாழ்ந்த மனிதர்கள் நுகர நேர்ந்து அந்த கூர்மையாக அதை எடுத்து வாழ்நாளில் அதை சமப்படுத்தக்கூடிய சக்தியாக நாற்றத்தை நீக்கி வராகன் அதன் நன்மையின் பலனை பெறும் சக்தியாக அவர்கள் பெற்று அவர்கள் அனைவருமே அவருடைய ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக அவர்களும் அவனை போன்று ஒளியாக வாழுகின்றார்கள். அது நம்முடைய கூர்மை அந்த வின் சென்ற துருவ மகரிஷி துருவ நட்சத்திரமான உணர்வுகளையும் சப்தரிஷி மண்டல உணர்வுகளையும் இதை நாம் கூர்மையாக உற்று நோக்கி இதை நாம் நமக்குள் பதிவு செய்து அதையே எல்லையாக வைத்து நாம் நுகர்ந்தால் அவர்கள் எப்படி இந்த மனித வாழ்க்கையில் வந்த தீமைகளை பிளந்து நல்ல உணர்வின் தன்மை தங்களுக்குள் உருவாக்கி சிருஷ்டித்துக் கொண்டார்களோ அந்த எல்லையை நாம் அடைவது உறுதியாகின்றது. என்றால் இது அனைத்துமே நம் உயிரால் தான் உருவாக்கப்படுகின்றது. அந்த உயிர் தான் இது அனைத்துமே சிருஷ்டிக்கும் தன்மையாக அந்த வன்மை பெற்ற நிலைகளாக அது நமக்குள் இருக்கின்றது. அந்த உயிரின் துணை கொண்டு இந்த அரும்பெரும் சக்திகளை நாம் பெற முடியும், வளர்த்து கொள்ள முடியும். அதனால்தான் உயிரின் இயக்கத்தை இங்கே ஈசன் என்றும் அந்த உயிரின் துடிப்பினால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் விஷ்ணுவினுடைய மனைவி லக்ஷ்மி என்றும் அந்த வெப்பத்தால் ஈர்க்கும் காந்தம் வந்து நுகர்ந்த உணர்வுகள் அந்த காந்தத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த உயிரிலே விஷ்ணுவிலே மோதப்படும் போது அந்த சந்தர்ப்பம் பிரம்மா உருவாக்கும் நிலையாக அந்த நேரம் அது அமைந்து எதை நுகர்ந்ததோ எது தனக்குள் அங்கே இணைந்ததோ விஷ்ணுவின் மகன் பிரம்மா அவன் உருவாக்குகிறான் என்றும் இப்படி உருவான அந்த சிருஷ்டி உடலுக்குள் அணுவாக உடலாக மாறும் பொழுது சிவனாக இப்படி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இது இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. அது ஒவ்வொரு நொடிப்பொழுது நாம் எதை உற்று நோக்கினால் தான் கூர்மை என்று சொல்வது. நம்முடைய கூர்மை எதில் இருக்கின்றதோ அந்த உணர்வுகள் அந்த உயிரின் இயக்கத்தின் வெப்பத்தால் ஈர்க்கும் தன்மை பெற்று அது சிருஷ்டியாகி இந்த உடலாக உருவாகி கொண்டே உள்ளது. எதை நுகர்ந்தமோ அதைத்தான் அது உருவாக்கி கொண்டே இருக்கும். அதை நாம் இந்த சரீரத்திலே எதை உருவாக்கி கொள்ள வேண்டும், எதை நமக்குள் சிருஷ்டிக்க வேண்டும் என்று அந்த முதலிலே சொன்ன மாதிரி அகஸ்தியன் துருவனை துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான அந்த உணர்வுகளையும் சப்தரிஷி மண்டல உணர்வுகளையும் நாம் நம்முடைய கூர்மை அதுவாக இருந்தால் நாம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய தீமைகளையும் பிளந்திடும் சக்தியாக நமது உயிரால் இது உருவாக்கப்பட்டு அத்தகைய அணுக்கள் நமக்குள் விளைந்து அந்த அணுக்களுடைய வளர்ச்சி அது தன் உணவுக்காக இயங்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த அருசக்தியிலே கவர்ந்து கீதையில் நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய் என்ற நிலை அடையின்றும் குருநாதர் எனக்கு எப்படி இந்த உண்மைகளை அறியும்படி அதை அறிந்து கொண்ட நிலையில் அந்த மெய்ஞான உணர்வுகளை நுகரும்படி செய்தாரோ எனக்குள் அந்த உணர்வுகளை எப்படி வளர்த்து கொண்டனோ அதே அடிப்படையில் தான் உங்களுக்கும் இது தெளிவாக காட்டிக்கொண்டு வருகிறேன். இப்படி பத்தாவது நிலை அடையக்கூடிய தகுதி பெற்ற நாம் இந்த உணர்வின் இயக்க நிலைகளையும் புறத்திலிருந்து வரக்கூடிய நாம் அறியாது வரக்கூடிய அந்த தீமையான உணர்வின் அலைகள் அது எப்படி வருகிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக பரவி கிடப்பது அனைத்துமே பரமாத்மாதான். இந்த பூமி அது இதில் இருக்கக்கூடிய என்னென்ன உணர்வுகள் இருக்கின்றது சூரியனுடைய காந்த சக்தி கலந்து இந்த பூமியினுடைய இந்த காற்று மண்டலத்தை இந்த பரமாத்மாவில தான் அனைத்துமே அலைகளாக பரவி இருக்கின்றது. ஆக ஒரு தீமை செய்பவரோ குற்றம் செய்பவர்களோ தவறான வழியில் செயல்படுபவர்களோ அந்த உணர்வுகளை நாம் சந்தர்ப்பத்தால் அவர்களை உற்று அவர் கவனிக்க நேர்ந்தால் அவர் வெளிப்படுத்தும் உணர்வு சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு அலைகளாக வருவதை நம் கருவிழி பதிவாக்கினாலும் அந்த கண்ணோடு சேர்ந்த காந்த புலனோ அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள் அது சூரியனுடைய காந்த சக்தி அலைகளாக படர்ந்து வருவதை நுகரச் செய்கின்றது. பரமாத்மாவில் இருப்பது நமது ஆன்மாவாக மாறுகின்றது. நமது ஆன்மாவாக மாறிய பின் அது காந்த புலனறிவு ஈர்க்கப்பட்டு நம்மை சுவாசிக்கும்படி செய்து உயிரிலே மோதி முதலிலே சொன்ன மாதிரி அந்த சந்தர்ப்பம் சிருஷ்டியாக அந்த உணவின் தன்மை நமக்குள் கருவாக உருப்பெறக்கூடிய வாய்ப்பாக அது அமைகின்றது. இப்படி ஒவ்வொரு மனிதரும் அவர் வெளிப்படுத்திய பெரியொரு தீமையின் விளைவுகள் அவரிடம் வருவதை சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக இந்த பரமாத்மாவிலிருந்து நமக்குள் அந்த நம் ஈர்ப்பிற்குள் வந்துவிட்டால் நம் ஆன்மாவாகி அதிலிருந்து உடலுக்குள் சென்று வெளியிலே உருப்பெற்ற தீமை நம் உடலுக்குள் வந்து பத்தாவது நிலை என்று சொல்லினமே இந்த பத்தாவது நிலை அடையக்கூடிய தருணத்தை அது மாற்றியமைத்து விடுகின்றது. அது இந்த உண்மையின் இயக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் இந்த ஆத்மசுத்தி என்று சொல்லக்கூடிய நிலைகளை நாம் அவ்வப்பொழுது எத்தகைய தீமையான உணர்வுகள் நாம் புறத்திலிருந்து பரமாத்மாவிலிருந்து நம் ஆன்மாவாக மாறி நம் உடலுக்குள் சென்று அது உருப்பெறும் அந்த நேரத்திலே தடைப்படுத்தி இடைமறித்து ஈஸ்வரா என்ற குருவமத்தில் எண்ணி இதை போன்ற எத்தனையோ தீமையான விளைவிலிருந்து அது விடுபட்டு சென்ற உணர்வு ஒளியாக மாட்டிச் சென்ற அந்த பத்தாம் நிலையில் இருக்கக்கூடிய ஒளியான உணர்வுகளாக உமிழ்த்து கொண்டிருக்கக்கூடிய துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் வெளிப்படுத்தும் உணர்வுகளை நாம் இந்த ஆன்மா என்று சொல்லினுமே இது உள் புகுந்து உயிரிலே பட்டு இயக்கக்கூடிய அந்த இடத்திலே இடைமறித்து புருவ மத்தியில தடைப்படுத்தி அந்த உணர்வின் தன்மை நமக்குள் ஜீவன் பெற செய்யாத வண்ணம் நம் உட்புகுந்து உடலுக்குள் அணுவாக உருவாகாதபடி இதை நாம் தடைப்படுத்தி ஆக வேண்டும். அது அந்த தடைப்படுத்தும் நிலைத்தான் ஆத்மசுத்தி என்று உங்களுக்கு தெளிவாக எத்தனைய வழிமுறைகள் அந்த ஆத்மசுத்தி செய்யக்கூடிய உணர்வுகளை உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்கின்றோம். அது அவ்வப்பொழுது இதை எடுத்து தடைப்படுத்தி அந்த மகரிஷியின் உணர்வுகளை நாம் அந்த சந்தர்ப்பத்தில் சேமிக்கக்கூடிய நிலையாக இந்த வாழ்க்கையை நாம் வழி அமைத்து கொண்டால் நரசிம்மா தீமைகளை பிளந்து உயிரோடு ஒன்றி அந்த உயிர் எப்படி அழியாத நிலையில் இருக்கின்றதோ அதை போன்ற நம் உணர்வுகளையும் இந்த சந்தர்ப்பத்தின் மூலம் அருள் உணர்வுகளை நாம் நமக்குள் அதிகமாக நுகர்ந்து தீமைகளையும் நீக்கிக்கின்றோம். நம் உயிரான்மாவையும் அந்த ஒளியின் தன்மையாக அது சிருஷ்டிக்கும் வன்மையாக சப்த ரிஷி என்ற நிலை அடையக்கூடிய நாம் இந்த உடலுக்கு பின் பிறவில்லா நிலை என்ற நிலை அடைய அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம். ஆகவே நமது குருநாதர் காட்டிய வழியில் இந்த பத்தாவது நிலை அடையக்கூடிய தருணம் பெற்ற இந்த சரீரத்திலிருந்து நாம் என்றுமே அழியாத நிலையாக பேரானந்த செல்வமாக பேரன்ப பெருவாழ்வாக நாம் வாழ்ந்திட வேண்டும். அதைத்தான் இங்கே உங்களுக்கு உயிரின் இயக்கத்தையும் உடலுக்குள் அது உருவாக்கும் திறன்களையும் திறனையும் இதிலே தீமையின் விளைவுகள் நமக்குள் உருவாக வேண்டும். ஞானியின் உணர்வு நமக்குள் பிரம்மாவை சிறைப்படித்தான் முருகன் என்று மாற்றி அமைக்கக்கூடிய சக்திகளையும் அது தீமைகளை வென்று மகரிஷியில் ஞானிகளுடைய அருள்வட்டத்திலே நாம் என்றும் இணைந்து வாழும் நிலைகளையும் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று குரு இதிலே நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள்.
உயிரினங்களில் தன்னை காட்டிலும் வலுகொண்ட நிலைகள் என்று அதனுடன் நீங்கிட அதனின் எண்ணெய் வலு அதனுடைய உணர்வின் எண்ணங்களை வலுபடுத்தியது. அதை உணர்கள் இதற்குள் வினையாக சேர்த்தது. அதை கூர்மையாக எண்ணியது. அதன் அவதாரமாக அதனின் உணர்வின் தன்மை கொண்டு அது உடலிலே கூர்மை அவதாரமானது. ஆக கூர்மையாக எதை உற்று பார்த்ததோ அதனின் வலுவான நிலைகள் வராகனாக இதனில் விளைந்தது. விளைந்த உணர்வின் வலுகொண்டு அதனில் விளைந்தது. இதை போலதான் நமது வாழ்க்கையில் இத்தகைய தீமைகளை வென்ற அருள் மகரிஷியின் உணர்வை நாம் கூர்மையாக எண்ணுதல் வேண்டும். அதனின் உணர்வை தனக்குள் வலுபெறும் எண்ணங்களாக வளர்த்திட வேண்டும். ஆக அதனின் வலுவை எப்போது நாம் வலுபெறுகின்றோமோ அதன் அவதாரமாக உயிரின் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு நாம் என்றும் பேரானந்த பெருநிலை என்ற பெருவீடு என்ற நிலையும் நாம் அடைய முடியும். அதனை நினைப்படுத்தும் நாள்தான் விஜய தசமி. நாம் பத்தாவது நிலைகள் அடைய வேண்டும் என்பதுதான் அந்த அரசினால் முதல் முதல் மனிதனாகி விண்ணுலக ஆற்றலை கண்டுணர்ந்து நஞ்சினை வென்று நஞ்சினை வென்றிடும் உணர்வினை தன்னுள் வளைத்து ஆக உணர்வினை ஆக வெண்ணை நோக்கி துருவத்தின் பருவத்தை அறைந்து துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பருவப்படுத்தி பக்குவப்படுத்தேன். ஆக உயிருடன் ஒன்று என்றும் நிலை கொண்டு என்றும் துருவ மகரிஷி சிருஷ்டித்துக் கொண்டு துருவ நட்சத்திரமாக வாழ்கின்றான். அணுவின் ஆற்றலை அறிந்த அகஸ்தியன் துருவத்தை கண்டுணர்ந்து சிருஷ்டித்த ரிஷியாக துருவ மகரிஷியாக சர்வத்தையும் அது தனக்குள் வளர்த்திடும் மகரிஷியாக வாழ்ந்து இன்று துருவ நட்சத்திரமாக வளர்ந்து என்னும் 16 என்ற நிலை அடைந்து இன்றும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளான். அதனை நாம் அனைவரும் பெற முடியும். ஆகவே அவனை நாம் பின்பற்றுவோம் என்றால் அவனை பின்பற்றிய அனைவரும் 6வது அறிவை 7வது நிலையாக சப்த ரிஷி. ஆக 6 உணர்வின் ஒளியாக தனக்குள் சிஷித்துக் கொண்டவர்கள்தான் சப்த ரிஷி. ஆக இன்று ஒருவருக்கொருவர் இணைந்த உணர்வு கொண்டு ஒளியின் சிகரமாக சப்த ரிஷி மண்டலங்களாக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டு உள்ளார். ஆகவே நாம் 9வது நிலையை அந்த மகரிஷியின் உணர்வை நாம் 10வது நிலையாக நாம் வளர்த்து என்றும் பெருவாழ்வு பெருநிலை என்ற நிலையை அடையும் நினைவுபடுத்தும் நாளும் அந்த அருள் மகரிஷிகள் தன்னுள்ளே விளைந்த உணர்வின் தன்மை நமக்குள் கூர்மையாக எண்ணி அந்த உணர்வின் தன்மை வலுவரும் சக்தியாக நமக்குள் பதிவு செய்து அதனின் உணர்வுடன் கொண்டு எண்ணத்தை நாம் அதிலே வளர்த்து தீமை அகற்றும் உணர்வை விளையச் செய்து நாம் எதை கூர்மையாக எண்ணினோமோ அங்கு அடைய வேண்டும். ஆகவே அதனின் இங்கே மண்ணின் நஞ்சினை வென்று புவியின் ஈர்ப்பை கடந்து ஆக விண்ணுலகில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அவனின் உணர்வை நமக்குள் புவியை கடந்த உணர்வுகள் நமக்குள் செலுத்தல் வேண்டும். ஆகவே அந்த உணர்வினை நமக்குள் வளர்க்க வளர்க்கதான் இதை விட்டு அகன்றாலும் அதனின் வலுகற்று எதை கூர்மையாக எண்ணமோ அதன் வலிவின் தரம் கொண்டு நாம் செந்தத்தின் வராகும் அதன் நிலை அடைய முடியும் என்று இந்த 10 நிலைகளிலும் தெளிவான நிலைகள் அந்த அகசினால் விளையப்பட்ட அவர் அகசினை விளைந்த உணர்வுகள் இன்றும் உண்டு. அதைத்தான் எமது குருநாதர் எம்மிலே பாய்ச்சினார். இதை சுருங்க சொல்லி நீங்களும் பெற வேண்டும். இந்த உணர்வின் தன்மை எந்நேரவிலும் கூர்மையாக கேட்டு உணர்ந்தீர்களோ இந்த உணர்வின் அலையாக வராகனாக உங்களில் விளையும் அவர் மகரிஷியின் உணர்வு. ஆக இது வழிப்படுத்தி நாம் என்றும் பரவா நிலை என்ற நிலைகள் நாம் அனைவரும் அடைய முடியும். இந்த நம்பிக்கை வேண்டும். சாமி செய்வார், சாமியார் செய்வார், ஜூஷியம் செய்யும், ஜாதகம் செய்யும், மந்திரம் செய்யும் என்று நடிகள் செல்வோம் என்றார். எவரும் செய்ய மாட்டார். நமக்குள் இருந்து ஆண்டு கொண்டிருக்கும் ஈசனாக இயங்கி கொண்டிருக்கும் உயிரே, நாம் எதை எண்ணுகின்றோமோ அது ஜீவ அணுவாக மாற்றுகின்றது. அதனின் உணர்வின் சத்தை நம் உடலாக மாற்றுகின்றோம். இதைத்தான் தெளிவாக சொல்லி நாம் உயிரின் இயக்கம் ஆக விஷ்ணு என்றாலும் அதன் இயக்கத்துக்குள் இயக்கும் விஷ்ணு, ஆனால் இயக்கத்தால் இயக்கும் காந்தம் விஷ்ணுவின் மனைவியே லட்சுமி. ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை கவர்ந்து உயிருடன் இயக்கப்படும்போது உருவாக்கி விடுகின்றது விஷ்ணுவின் மனம் மகன் பிரம்மா. நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை ஜீவ அணுவாக உருவாக்கிய பின் தன் இனத்தை அது பெருக்குகின்றது, அது உருவாக்கிக் கொண்டே இருப்பான். ஆகவே நாம் வேதனைப்படும் உணர்வை நாம் எடுத்துக்கொண்டால் நமது உயிர் வேதனை உருவாக்கும் உயிரின் அணுவாக உருவாகின்றதுதான் பிரம்மா உருவாக்குகின்றான். அந்த உணர்வின் தன்மை உடலுடன் ஒன்றி சிவமாகி சிவத்துக்குள் நின்று அந்த வேதனை உருவாக்கும் சக்தியாக இருக்கும். மீண்டும் இது ஜீவ அணுவாக இருக்கும் போது அதுல இந்த வேதனையின் தன்மை உருவாக்கிக் கொண்டே இருப்பான். ஆக நாம் தீமையின் உணர்வை நமக்குள் ஆறாவது அறிவும் கொண்டு தீமை அகற்றி அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் பிரம்மமாக்கினார், அதனின் உணர்வின் தன்மை கொண்டு பிரம்மா இந்த தீமையின் நிலைகளை நீக்கிடும் உணர்வாக நமக்குள் விளைவிப்பான், அது சிவமாக்குவான் என்ற அகப்பொருளின் உணர்வின் தன்மையை காரண பெயரிட்டு இந்த வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்றுதான் கொலு வைத்தார்கள். இவை அனைத்தும் நம் உடலுக்குள் இருக்கும் கொலு ஈட்டிருக்கும் இந்த கொலுவின் தன்மைதான் வெளிப்படுத்தும் நாம் பத்தாவது நிலை அடையும் விஜய தசமி என்ற நிலைகள். இந்த ஒன்பதாம் நாள் முடிந்தவுடன் பத்தாவது நாள் நம்முடைய தெளிவின் நிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று முழுமைப்படுத்தி உபதேசித்து தன் உணர்வை பெருக்கி அடுத்து நாம் எதிர்காலம் எவ்வாறு வாழ வேண்டும், தீமைகளை எப்படி நீக்க வேண்டும் என்ற நன்னாள் தான் இவை. ஆகவே நமது குருநாதர் காட்சி அறுவழியில் இப்போது நாம் பத்தாவது நிலை அடையும் நிலையை உங்களுக்குள் பதிவு செய்து இப்போது அருள் மகரிஷின் உணர்வை ஆழ வித்தாக உங்களுக்குள் பதிவு செய்து இந்த கூர்மையாக எண்ணும் போது அந்த மகரிஷின் அசக்தியை உங்களுக்குள் அது வராகனாக வலிமையான நிலைகள் பெற்று தீமைகளை பழங்கிடும் நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும். வராகன் எவ்வாறு தன் சாக்கடை பழந்து அதனின் நல்ல பருப்பை நுகர்ந்து அது வளர்த்துக் கொண்டதோ இதை போன்றுதான் மனிதனான நாம் பிறர் எத்தகைய தீமைகள் செய்தாலும் கண்ணுற்று பார்த்த பின் அந்த உணர்வின் சத்தை நாம் ஆன்மாவாக மாற்றி விடுகின்றது. ஆக நாம் எதை எதை தீமைகள் வெளிப்படுகின்றதோ பரமான பூமியில் பரமாத்மாவாக மாறிவிடுகின்றது. ஆக அந்த பரமாத்மாவுக்குள் இயக்கும் உணர்வை நாம் கண்ணுற்று பார்த்த பின் நமது கண்ணோ நமது ஆன்மாவாக மாற்றி விடுகின்றது. பரமாத்மாவிலிருந்து நாம் ஆன்மாவாக மாற்றுகின்றது. நாம் தீமைகள் பல செய்தாலும் சூரியன் காந்த சக்தி எடுத்து அதை பரமாத்மாவாக மாற்றிவிடும். மீண்டும் நாம் எப்படி சேமிப்பு கிடங்கில் சேமித்து வைத்த பின் நாம் எடுக்கின்றோமோ இதேபோல நமக்குள் மற்றவருடைய பகமை கொண்ட உணவை இணைத்து அதை வளர்த்து இந்த உணவின் தன்மை வெளிப்படுத்தும் போது சூரியன் காந்த சக்தி அங்கே கவர்ந்து வைத்துக் கொள்ளுகின்றது. இது பரமாத்மா. பின் நாம் மீண்டும் தவறு செய்வோன்னு எண்ணுவேன்றால் அந்த தீமையின் உணர்வு நம் ஆன்மாவுக்கு வந்து விடுகின்றது. நாம் கூர்மையாக எதை பதிவு செய்தோமோ அந்த பதிவு செய்த உணர்வுகள் நமக்குள் ஊவினையாக பதிவாகி விடுகின்றது. வித்தாக மீண்டும் அதே உணர்வின் தன்மை நாம் ஆன்மாவாகும் போது நாம் உயிருடன் சுவாசிக்கும் போது இந்த தீமையின் உணர்வை நமக்குள் உழைத்து தன்னலையை அது வளர்த்துக் கொள்ளும். ஆக இதை போன்ற தீமைகள் இருந்து நாம் எப்படி வராகன் சாக்கடையை பிளந்து நல்ல உணர்வை நுகர்ந்து தீமைகளை பிளந்திடும் உணர்வாக விளைந்து தீமைகளை இன்று மனிதனானத்தின் நஞ்சினை பிளந்து நல்ல உணர்வை வளர்த்து அதை கொண்டு நஞ்சினை பிளந்து நாம் நல்ல உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் இந்த சரீரத்தை பெற்றவர்கள் நாம். ஆகவே இன்று நமது வாழ்க்கையில் எல்லோரும் நல்லவரேதான். ஆக இரக்க உணர்வொண்டு பிறர்படும் துயரத்தை கேட்டறிந்து அவர்களுக்கு நல்ல நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்களும் துயரத்தை கேட்டுணர்ந்தே அது நமது ஆன்மாவாக வந்து விடுகின்றது. அவர் படும் துயரத்தின் உணர்வுகள் அது வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த பரமான பூமியில் பரமாத்மாவாக மாற்றி விடுகின்றது. இந்த பரமாத்மாவில் கலப்பதே அவர் துயர்படும் உணர்வை கேட்டறியும் போது நமது ஆன்மாவாக வந்து விடுகின்றது. இப்படித்தான் நாம் யாரையாரெல்லாம் நல்லவர்களை என்று நாம் செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் பிறர்படும் துயரத்தை நாம் கேட்டு உணர்ந்த பின் தான் உதவி செய்கின்றோம். ஆக அந்த நஞ்சின் தன்மை நாம் ஆன்மாவாக முன்னின்று அவர் படும் வேதனை உணர்த்துகின்றது. வேதனையான உணர்வு நமக்குள் வளர்த்து விடுகின்றது. இதை நாம் பழத்தல் வேண்டும். ஆக பல கோடி சரீரங்களில் நாம் என்று வராகனாய் இருக்கும் போது தீமைகளை பழந்திடும் உணர்வை தனக்குள் சேர்த்து தீமையை அகற்றிடும் உணர்வு மனிதன் ஆறாவது அறிவு பெற்றப்பினும் இந்த தீமையை நீக்கும் முறையை நாம் இழந்து விட்டால் ஆறாவது அறிவின் தன்மையால் விண்ணின் ஆற்றலை தனக்குள் நுகர்ந்து இந்த தீமைகளை பழந்து பிழந்துடும் உணர்வை தன்னுள் விளை வைத்து விளைந்த உணர்கொண்டு இன்றும் விண்ணிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றானே அந்த பத்தாவது நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த நிலையில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதைத்தான். இப்போ நமது குருநாதர் காட்டிய உணர்வின் ஆற்றல் மிக்க ஈச்சக்தி உங்களை கூர்மையாக எண்ணச் செய்து அந்த அருஞ்ஞானி உணர்வை வலுவாக ஏற்றி அதை வராகனாக மாற்றி உம் எண்ணம் உங்குக்குள் வேண்டும். உபதேசித்த உணர்வின் தன்மை வலுவர செய்து கொண்டால் இந்த நினைவின் தன்மை கொண்டு நாம் அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை எளிதில் நாம் பெறலாம். இவர்களை பழக்கலாம். நமக்குள் அந்த தீமைகளை பழந்திட முடியும். அதை முடிய அந்த தகைய நிலைகள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் உபதேசிப்பது.
அன்றாட வாழ்க்கையில் நாம் காலையிலிருந்து இரவு வரை நம்முடைய எத்தனையோ அலுவல்களை குடும்ப வேலையாக அல்லது பிள்ளைகளுக்கோ தொழிலுக்கோ மற்ற எந்த காரியத்திற்கு எடுத்தாலும் அதன் வழி நாம் செயல்படுத்த முயற்சிக்கும் பொழுது எத்தனையோ உணர்வுகள் இடைமறித்து நமக்குள் புகுகின்றது. அது நாம் பரசுராம் என்ற நிலையில் அதை சமப்படுத்தி சீராக்கி நல்ல நிலைகளுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து அது வலுகொண்டு செயல்படுத்தினாலும் கூட மற்ற உணர்வுகள் அது இடை புகுந்து நம் மனதிலும் சரி நம் உடலிலும் சரி அன்றாட வாழ்க்கையில் சில பாதிப்புகளை நமக்குள் ஏற்படத்தான் செய்கின்றது. ஏனால் அதைத்தான் இரண்யன் என்று அங்கே வியாசகர் காரணப்பேர் வைத்து அழைக்கின்றார். அது இந்திர லோகத்திற்குள் இரண்யன் புகுந்து எங்களுடைய நல்ல செயல்களை செயல்படுத்த முடியாதபடி தடைப்படுத்துகிறான் என்று அங்கு இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் சிவனிடம் முறையிடுவதாகவும் பின் சிவன் விஷ்ணுவிடம் முறையிடுவதாகவும் இப்படி எல்லோருமே சேர்ந்து ஆலோசனை செய்து இதற்கு என்ன உபாயம் என்று இந்த உடலான இந்த இந்திர லோகத்திற்குள் இப்படிப்பட்ட நிலைகள் வருகிறது இதை மாற்றி அமைக்க என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே ஆலோசனை செய்வதால் இதை மாற்றி அமைக்கக்கூடிய உபாயம் அந்த ரிஷிகளை அணுக வேண்டும். அந்த தவத்தால் பெற்ற உணர்வுகளை நாம் பெற வேண்டும் என்று அதை நமக்குள் சேர்ப்பிக்க வேண்டும். இந்த உடலான இந்த இந்திர லோகத்திற்குள் அந்த அருள் உணர்வுகளை நாம் உள்புகுத்தி இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் இதை மகிழ்ச்சி உணர்வுகளை அந்த ரிஷியினுடைய உணர்வுகளை பாய்ச்சி இங்கிருந்து அதை அந்த உயிரின் தன்மை கொண்டு இதில் இந்த ஆற்றல் மிகுந்த நிலையாக இது பெருக்கி அந்த இரண்யன் என்ற அந்த தீமையை நஞ்சினை விளக்க வேண்டும் என்றுதான் வியாசகரதை காட்டியுள்ளார்கள். என்னால் குருநார் இந்த இடத்திலே முதலிலே சொன்ன மாதிரி தீமையான உணர்வுகள் நமக்கு அறியாமலே தான் உள்புகுந்து விடுகின்றது. நம் மனதையும் பாதிக்கின்றது, உடலையும் பாதிக்கின்றது, நம்முடைய செயல்களையும் பாதிக்கின்றது. இப்படி இந்த அறியாமல் இடைமறித்து உள்புகும் இதே வழியிலே தான் நாம் இதெல்லாம் சுவாசத்தின் வழி நமக்குள் புகுகின்றது. இதை இந்த வழி புகுந்து நமக்குள் தீமை செய்யக்கூடிய நிலைகளை அல்லது நமக்குள் சிருஷ்டியாகும் நிலைகளை நிறுத்துவதற்கு அந்த கண்ணன் காட்டிய திருட்டு வழி கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரல் திரளை நாங்கள் பெற வேண்டும். அந்த மகர்ஷி நர்சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்றது நினைவை விண்ணிலை செலுத்தி அதுதான் கூர்மை. அந்த கூர்மை அவதாரமாக நாம் எப்படி ஒரு ஆமையாக இருக்கும் பொழுது அந்த நரியினுடைய உணர்வுகளை அது மீண்டும் மீண்டும் கூர்மையாக எண்ணி பார்த்த சாரதி அந்த பார்த்த உணர்வு சாரதியாக அர்ஜுனனுக்கு கண்ணன் அந்த வியூக தத்துவ பிரகாரம் அதை வீழ்த்திடும் நிலையாக அங்கே அந்த வலிமைமிக்க உடலுக்கு அழைத்து சென்றான் என்று சொல்வது போன்று நாம் இந்த கூர்மை அவதாரமாகி தீமையிலிருந்து விடுபட்டு உணர்வுகளை எல்லாம் ஒளியாக மாற்றி வலுவான நிலையில் கொண்டு தன் உயிரான்மை ஒளியாக மாற்றி சென்ற அந்த வலிமைமிக்க உணர்வை நாம் அதனுடைய நிலைகளை நாம் கூர்மையாக எண்ணி வராகன் எதையுமே அந்த நாற்றம் என்ற நிலையிலோ தீமை என்ற நிலைகளோ அதை பிளந்து நல்ல உணர்வுகளை அது எப்படி வாழ்நாள் முழு அது நுகர்கின்றதோ, இது போன்று நம்முடைய கூர்மை அந்த வலுவான மகரிஷியில் பாலும் அது தீமையை பலர்ந்திடும் உணர்வாக இந்த ரெண்டு அவதாரத்தினுடைய தன்மைகளை நாம் இதை எண்ணி எடுத்து நமக்குள் உள்புகுத்தி கொண்டால் குணத்தை இங்கே திரும்ப திரும்ப அந்த மகரிஷியின் உடலை நாம் இடைமறித்து உள்புகுத்த வேண்டும். நம் உடலுக்குள் இதை அந்த உயிர்களை கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும். இது எல்லா அணுக்களுடைய முகப்புகளிலும் இதை இணை சேர்க்க வேண்டும். இப்படி நாம் சேர்த்து கொண்டே வந்தால் அந்த தீமையில் எப்படி நமக்குள் இடை புகுந்து தீமையின் விளைவுகளாக நாம் நன்மை செய்யக்கூடிய நிலைகளை மாற்றி அமைக்கின்றதோ, இதை போன்று இந்த நன்மை செய்யும் நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த தீமை செய்யும் உணர்வு இப்படி நாம் ஒவ்வொரு நொடிப்போலும் இதை பிளந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உடலான குகைக்குள் அந்த மகரிஷியுடன் நாம் உயிர் வழி எடுத்து சுவாசித்து உள் புகுத்தி கார்த்திகேயா அதை ஒளியான நிலையாக நாம் உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் நரசிம்மா என்று வியாசகர் தெளிவாக நமக்கு காட்டுகின்றார்கள். என்ன நாம் எடுத்துக்கொண்ட நல்ல குணங்கள் எவ்வளவோ இருந்தாலும் கூட பண்பால் படிவால் நாம் எத்தனை பேரிடம் பழகின்றோம், ஆனால் சில சிரமங்கள் ஏற்பட போகும்போது ஒருவர் நமக்கு அந்த அன்புடன் பண்புடன் உதவி செய்தாலும் அந்த கடினமான நேரத்தில் அவர் உதவி செய்தாரே என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனாலும் இந்த உடலை விட்டு சென்றால் மகராசன் இவர்தான் எனக்கு உதவி செய்தார், இவர்தான் என்னை காப்பாற்றினார், இவர்தான் என்று இந்த கூர்மை நாம் பல கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபட்டு எத்தனை நிலைகளாக உருவாக்கி கொடுத்த இந்த உயிரின் நிலைகளை அந்த ஒளியான நிலைகளாக நாம் வின்சென்ற மகா ஞானிகளுடைய உடலை நாம் எடுத்து அந்த எல்லைக்கு போவதற்கு மாறாக மகராசன் எனக்கு உதவி செய்தார், இவர்தான் என்னை தேவம்போல் என்று காட்டார் என்று இந்த உடல் இன்னொரு உடலுக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை நாம் பதிவாக்கி அந்த கூர்மை அவதாரமாக அவன் வழி சென்றார் இந்த உடலில் ஏற்பட்ட அந்த கடைசி காலத்தில் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அதை உதவி செய்தார் என்று அவருக்கு நாம் என்ன நாம் என்ன நான் நன்றி செய்யப்போகிறேன் என்ன கைமாறி செய்யப்போகிறேன் என்று எடுத்துக்கொண்ட இந்த உணர்வுகள் அந்த உடலுக்குள் தான் அங்கே உயிரன்மாவை அழைத்துச் செல்லும். அதை நம் எல்லை எது என்று தெரியாது. அவர் உடலுக்குள் சென்ற பின் அவர் நமக்கு உதவி செய்ததற்கு மாறாக இந்த உடலில் எந்த நோயோ மற்ற நிலையிலோ விளைவித்து உடலை விட்டு பிரிந்ததோ இதே உணர்வுகளை அங்கே மீண்டும் ஜீவன் பெறச் செய்து நமக்கு உதவி செய்த ஆன்மாவை நாம் வீழ்த்திடும் நிலையாக அது நாமும் உயர்ந்த நிலை பெற முடியாது, அவரையும் உயர்ந்த நிலை பெறச் செய்ய அந்த தகுதி இழைக்கும் நிலைகளாகத்தான் நாம் இந்த மனித வாழ்க்கையினுடைய நிலைகள் அன்பு பரிவு பாசம் என்று எத்தனை நிலைகள் கொண்டு இந்த வாழ்க்கை நிமித்தம் நாம் மற்றவருடன் பழகினாலும் இந்த உடல் பெறும் உணர்வுகளை மாற்றி அமைக்க முடியாதபடி இன்னொரு உடலுக்குள் மீண்டும் சென்று மனிதனாகவோ அல்லது அதற்கடுத்து கீழான நிலையோ பெறக்கூடிய தகுதியாகத்தான் இந்த வாழ்க்கை அமைந்து விடுகின்றது. ஆக இந்த உடல் வாழ்க்கைக்கென்று நாம் இதையெல்லாம் செய்தாலும் செய்ய வேண்டி இருந்தாலும் இதன் வழி நாம் சென்றாலும் கூட நம்முடைய எல்லை அந்த உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றி சென்ற மகா ஞானிகள் பால் இல்லாதபடி இன்னொரு உடலுக்குள் தாவும் உணர்வுகள் தான் வருகின்றது. ஆக இது போன்ற தீமையிலிருந்தெல்லாம் நாம் அவசியம் விடுபட வேண்டும். ஆக உதவி பெற்றிருந்தாலும் சரி அல்லது உதவி செய்திருந்தாலும் சரி அந்த அருள் ஞானிகள் உணர்வுகளை நாம் எடுத்து அதை நமக்குள் பெருக்கி அதை நம் உயிரோடுக்குள் அது கூர்மை அவதாரமாக அந்த நாற்றம் என்று சொல்லி இருந்தமே தீமையான நிலைகளை பிளந்திடும் நிலையாக நாம் நமது பற்று அங்கே சென்றால் நாம் இந்த ஏகாந்த நிலையாக எந்த நேரம் உடலை விட்டு பிரிந்தாலும் யாருடைய ஈர்ப்பிற்கும் சிக்காதபடி யாரும் நம்மை இழுத்து விடாதபடி நமது ஆன்மா எந்த துருவ நட்சத்திரத்தை எந்த மகரிஷிகளை எந்த ஞானிகளை நாம் பற்றுடன் பற்றினோமோ இந்த உடலுக்குள் உயிர் வழி அதை அதிகமாக நமக்குள் சேர்த்து வைத்திருந்தோமோ அந்த அழியா சொத்தின் பிரகாரம் இந்த உடலை விட்டு நாம் செல்லும்போது அந்த நினைவோடு நம்மை உயிர் அங்கே அழைத்து செல்லும். அங்கே அழைத்து செல்லும்போது நாம் இந்த உடல் பெருமுடலை அங்கே கரைத்து விட்டு நாம் அழியா ஒளி சரீரம் பெறுகின்றோம். ஆக நாம் மனிதனாக தோன்றிய நிலைகள் இந்த வாழ்க்கை நிமித்த நாம் குடும்பத்திலும் சரி நண்பர்களும் சரி தொழிலிலும் சரி அல்லது பிள்ளைகள் மீது இப்படி எந்த வகையில் நாம் பாசம் பற்று அன்பு பண்பு என்று வாழ்ந்தாலும் கூட அந்த தொழில் நிமித்தமோ அல்லது ஒருவர் இப்படி சொல்லிவிட்டார் என்றோ அல்லது எனக்கு இவர் இப்படி செய்தார் என்றோ இந்த பற்று இங்கே வந்துவிட்டால் மீண்டும் நம்மை அந்த பத்தாத நிலையான உயிர் எப்படி அழியாத நிலையில் இருக்கின்றதோ நம் உணர்வையும் அந்த அழியாத நிலையாக ஒளியின் தன்மையாக மாற்றுவதற்கு மாறாக மீண்டும் இன்னொரு உடலுக்குள் சென்று மீண்டும் பிறவி கலைத்து செல்லும் நிலையாகவே வந்துவிடுகின்ற இது போன்ற நிலைகளை நாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நமது பற்று எதுவாக இருக்க வேண்டும் நமக்குள் பெற வேண்டிய அந்த அருள் ஒளியின் சுடரை நாம் பெற்று அதை நமக்குள் வளர்த்து அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஞானியில் காட்டியவளே இது தியானமும் தவமாக நாம் மேற்கொண்டு இந்த உணர்வுகளை பாய்ச்சினோம் என்றால் இந்த சிவதனுசு என்ற நிலையை விடுத்து விட்டு நாம் விஷ்ணு தனுசு என்ற நிலைக்கு வருகின்றோம். ஆக நம்முடைய கூர்மை விண்ணிலே அந்த துருவ நட்சத்திரத்தின்பாலும் சப்தரிஷி மண்டலங்களின்பாலும் செல்லுகின்றது. இந்த கூர்மை அங்கே இருக்கப்பட போகும்போது இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய நஞ்சோ அல்லது பாசத்தால் வரக்கூடிய சில தீமைகளோ அல்லது பற்றுனால் வரக்கூடிய சில ஈர்ப்பு நிலைகளோ அதையெல்லாம் தடைப்படுத்தி அதையெல்லாம் நம்மை இயக்காத வண்ணம் நமக்குள் ஜீவன் பெறாத வண்ணம் என்றுமே நம்முடைய நிலைகள் அந்த வின் செல்லும் நிலையாக நாம் அந்த எல்லை அடையும் நிலையாக நம்முடைய கூர்மை அங்கே அமைகின்றது. ஆக அந்த கூர்மை என்ற நிலைகளை நாம் அதைத்தான் குருநாதர் இங்கே மீண்டும் அந்த மகரிஷிகள் ஞானிகள் பால் நம்முடைய கூர்மை அமைந்து அதை நம் இந்த உடலிலே உள்புகுத்தி ஒவ்வொரு அணுக்களிலும் இது பெறச் செய்யக்கூடிய சந்தர்ப்பம்தான் விஜய தசமி. ஆக பத்தாவது நிலை அடையக்கூடிய தகுதி பெற்ற உயிரும் சரி இந்த உடலும் சரி இதில் நாம் முழுமையடைந்து அந்த ஏகாந்த நிலையாக பேரருள் பேரொழி பெறும் நிலையாக நாம் அந்த சந்தர்ப்பம் அமைகின்றது. அதற்கு நமக்கு மிகவும் பேருதவியாக இருப்பது நம்முடைய தாய் தந்தையரே. ஏனென்றால் அவர்கள் அவருடைய தாய் தந்தையர் முதலே அவர்கள் மனிதனானார்கள், நம் தாய் தந்தையரை உருவாக்கினார்கள், நம் தாய் தந்தையர் நம்மை உருவாக்கினார்கள். அத்தகைய பத்தாவது நிலை அடையக்கூடிய தருணம் பெற்ற இந்த பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தியவர்கள் நம்ம தாய் தந்தையரும் நம் முன்னோர்களும் தான். ஆக அந்த முன்னோர்களையும் சரி தாய் தந்தையரும் சரி அவர்களை கடவுளாக வணங்கி அவருடைய நல்லாசி பெற்று அவர் அருள் உணர்வுகளின் தொடர் கொண்டு அந்த முன்னோர்களை நாம் அழியா ஒளி சரீரம் பெறச் செய்து தாய் தந்தைக்கும் அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி நமக்காகப்பட்ட தீமைகள் தீயவினைகள் அவர் உடலில் பெருகாத வண்ணம் அது தீயவினைகளாக உருவாகாத வண்ணம் அவருடைய உயிரான்மாவும் அழியாத நிலையில் கொண்டு ஒளியின் தன்மையாக பிரகாசிக்க வேண்டும் என்று ஞானிகள் மகரிஷி முனிவர்களை அவர்களுக்குள்ளும் பாய்ச்சி அவருடைய நல்ல அரிசி பெற்று அவர்கள் துணை கொண்டு அகசியன் துருவனாய் துருவ மகரிஷாய் துருவ நட்சத்திரமான உணர்வுகளையும் அவனை பின்பற்றி சென்ற சப்தரிஷி மண்டலங்களுடைய உணர்வுகளையும் இந்த தாய் தந்தையரை எண்ணி அந்த தாய் தந்தையினுடைய அருளால் அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் இரத்த நாளங்களை கலக்க வேண்டும் என்று இந்த தாய் தந்தையுடைய என்றால் நமக்காக அவள் எத்தனையோ குழந்தையாக உருப்பெற்ற அது காரணமானதிலிருந்து நம்மை வளர்த்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் காத்து நம்மை இந்த அருள் வலிக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இதை பெரும்படியாக அந்த பூர்வ புண்ணியமாக அமைத்து நாம் இந்த பாக்கியம் பெறச் செய்த அந்த தாய் தந்தையருக்கு அந்த உயர்ந்த சக்திகளை எண்ணி அந்த தாய் தந்தையர் அருளை பெற்றால் அந்த ஞானி உணர்வு நாம் எளிதில் பெற முடியும், அந்த மகரிஷி வாழும் எல்லைக்கும் எளிதாக செல்ல முடியும், அந்த மகரிஷி அல்வட்டத்திலே நாம் இணைந்து வாழ முடியும், நாம் இந்த உடலுக்கு பின் நாம் அங்கே செல்ல முடியும், நம்முடைய முன்னோர்களையும் அழைத்துச் செல்கிறோம், தாய் தந்தையரும் அழைத்துச் செல்கின்றோம், நம் சந்ததிகளுக்கும் இத்தகைய சரியான பாதையை அந்த அருள் வழி வாழக்கூடிய பாதையை நாம் வழி அமைத்துக் கொடுக்கின்றோம். ஆக இது போன்ற நிலையில் நாம் பக்குவப்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்த வேண்டிய முறைகள் என்று குருவுகளை நமக்கு தெளிவாக
வழிகாட்டுகின்றார்கள். நாம் பல கஷ்டங்களை கேட்டு உணர்ந்தாலும் நாம் ஆன்மாவின் முன் வந்து விடுகின்றது. ஆக நாம் சுவாசிக்கும் போதெல்லாம் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் சங்கடமோ சலிப்போ வெறுப்போ கோபமோ வேதனை அனைத்தும் வருகின்றது. அதனால்தான் இதையெல்லாம் நாம் ஒன்பதாவது நிலைகளில் கடவுளின் அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் என்று. ஆக நாம் சிருஷ்டிக்கும் பண்பு பெற்றது ஆறாவது அறிவு. ஆக உருவாக்கும் உணர்வு பெற்றது ஆறாவது அறிவு. ஆக இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு உணவின் தன்மை ஒளியாக மாற்றி அருள் மகரிஷி உணர்வை அதை கவர்ந்து நாம் உள் நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை உடலுக்கு புகுந்து நம் உள்ளாது இதை பழத்தல் வேண்டும். எப்படி தன்னது வலுவின் தன்மை கொண்டு சாக்கடைய வராகன் பழந்ததோ அதை போலே பழந்திடும் உணர்வின் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு தீமையை பழந்து உருவாக்கும் உணர்வின் தன்மை தனக்குள் சிஷித்துக் கொண்ட அந்த மகரிஷியின் உணர்வுகள் வளர்ந்தவர்களே அவர்களின் உணர்வை நாம் நுகர்ந்து உள் புகுத்து உள் நுகர்ந்து இந்த உணர்வின் தன்மை உள் தீமைகள் புகாது தீமை புக காத்திருக்கும் உணர்வை பழந்து அருள் மகரிஷியின் நிலையில் நுகர்ந்து நமக்குள் புகுந்த முந்தைய நிலையில் வந்த தீமையை அகற்றிட வேண்டும். தீமை அகற்றிடும் உணர்வின் தன்மை நம்முள் வளைந்திட வேண்டும். இந்த உடல் விட்டு அகன்றால் எப்பறவையும் நம்மை அழைத்து விடாது, எதிலும் சிக்காது. இதை அகற்றி அருஞ்ஞானின் உணர்வு கூர்மை எதுவோ அவனின் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று அங்கே நம் உயிரின்களை ஒன்று ஒளியின் சரீரமாக நிறை கொள்ள முடியும். இதுதான் பத்தாவது நிலை. இல்லை என்றால் நமது தீங்கென்ற வாழ்க்கையில் நாம் வாழும் போது நாம் பிறருக்கு தீங்கி செய்யவில்லை என்றாலும் நமக்குள் கேட்டு வந்த தீங்குகள் அதிகமாகி அதே சமயத்தில் அதிகமான பின் நமக்கு எவரவர் ஒரு உதவி செய்கின்றாரோ அவரின் நினைவே நமக்குள் வரும். மாராசன் நாம் துயரப்படும் நேரத்தில் எனக்கு நல்லதை நீ செய்தார், உனக்கு நான் என்ன கைமாறி செய்ய போகிறேன் என்று அவரின் எண்ணத்தை கூர்மையாக எண்ணி அதனின் வலுவு நமக்குள் சேர்த்து விட்டால் நாம் இந்த நோயான உணர்வின் துணை கொண்டு அவரின் ஈர்ப்புக்குள் சென்று அது இடமாக எண்ணித்து அந்த எல்லைக்குள் நாம் உடலில் வந்த தீமைகளை உருவாக்கி நாம் உதவி செய்தோரின் நிலைகளையும் அவரையும் தீமையின் நிலைகளை அழித்து நமக்கு இருப்பிடமில்லாத நஞ்சின் தன்மை கொண்டு இன்று பரிணாம வளர்ச்சியில் எதை வளர்ந்து வந்தோமோ அந்த உடலின் தன்மைக்கே நம்மை அழைத்து சென்றுவிடும். ஆக இது தேய்புறையாகின்றது. இதிலிருந்து விடுபட்ட உணர்வின் தன்மையை இந்த தசமி பத்தாவது நிலைந்த அடைந்த அந்த உணர்வின் நிலைகளை நாம் இன்று நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் உள் செலுத்தி நாம் வாழ்க்கையில் நஞ்சோ அதாவது வேதனையோ கஷ்டமோ துயரமோ எல்லா இதையெல்லாம் கேட்டு நின்று நாம் ஆன்மாவில் இங்கே பழந்து கொண்டிருக்கிறோம். இதை பழந்தல் வேண்டும். இதை பழந்திடும் உணர்வை நமக்குள் நுகர்ந்து இந்த உடலை விட்டு சென்றத்தின் இத்தகைய நிலையும் தன்னை அணுகாது தீமைகளை பழந்து பழந்திடும் உணர்வின் தன்மை கொண்டு இன்றும் நிலை கொண்ட மகிழ்ச்சியின் உணர்வின் கூர்மை அவதாக அதனின் வலுதனை கொண்டு நாம் அன்பு என்றும் என்றும் நிலைத்திருக்கும் பேரானந்த பெருநிலை வீடு என்ற நிலை மனிதன் ஆக முடியும். இதை நினைப்படுத்தும்னால்தான் விஜய தசமி பறந்து வந்தோம், பத்தாவது நிலை அடைய வேண்டும், இதை நினைவூட வேண்டும். ஞானிகள் கண்டுணர்ந்த உணர்வு நமக்குள் பதிவாக வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் நமக்கு கூர்மையாக நினைவு வர வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் வரானா மாற்ற வேண்டும் என்ற இந்த நிலைதான் விஜய தசம். ஆகவே இந்நேரவரிலும் நாம் தீமைகளை அகற்றி அந்த நிலைகளை பத்தாவது நிலை அடையும் நிலை வந்தது. இதிலிருந்து நாம் அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய உணர்வின் தன்மை உங்களுக்குள் ஆழ பதிவு செய்தது. எனவே கூர்மையாக இயங்கி இருந்தீர்களோ அதனின் உணர்வின் தன்மை கொண்டு அந்த அரும் மகிழ்ச்சியின் தன்மையை வலுவாக பெறுகின்றது, வராகனாக பெறுகின்றது. அதனின் துணை கொண்டுதான் எப்படி வராக தீமைகளை பழந்ததோ இதை போல மனிதனான பின் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு மகிழ்ச்சியின் அசக்தியை பெறும்போது நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் நரசிம்மனாக நாம் எதையெல்லாம் கேட்டு மடிமீது வைத்து இரணியனை இரணியன் என்பது தன்னுடைய வாழ்க்கையில் கேட்டறிந்த கஷ்டங்கள் அனைத்தும் நம் உடலுக்குள் வந்து கொன்றுடும் நிலைகள் இது. ஆகவே இதை வராகன் என்று வைத்தார், அது வந்து இரணியன் என்று. அதே சமயம் நாம் இதை நுகர்ந்து உள் செல்லும் போது நமக்குள் தீமைகளை விளைவிக்கின்றது. இதைதான் வாசப்படி மீது அமர்ந்து ஆக இரணியனை மடி மீது வைத்து பிழந்தான் என்று கேட்டிருந்த அனைத்திலும் நம் ஆன்மாவாக முன்னிக்கின்றது. ஆகவே இந்த ஆறாவது அறிவின் துணை கொண்டு அந்த மகிழ்ச்சிகளின் அணுசக்தி நாம் இங்கே பதிவு செய்து அந்த நினைவு கொண்டு உயிருடன் ஒன்றி நினைவு நாட்டலை கூர்மையாக எண்ணி அதனின் வலுவான நிலைகளை நமக்கு அது சேர்ப்பித்ததே அந்த கூர்மை அவதாரம் என்பது. ஆக அதனின் உணர்வை நமக்குள் சேர்த்து நாம் ஆன்மாவில் கண்ட இந்த தீமையை பழக்க வேண்டும். இதற்கு பேர் நரசிம்மவதான். ஆக அந்த மகிழ்ச்சியின் உணர்வை கூர்மையாக எண்ணி உயிருடன் ஒன்றி உணர்வின் நிலைகளை நமக்குள் சேர்ப்பிப்பது, அதை பெறக்கூடிய தகுதியை ஏற்படுத்துவது உபதேசித்த கருத்தின் முகப்பில் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நினைவின் ஆற்றலை அதுபெருக்கி உங்கள் எண்ணத்தை கூர்மையாக அங்கு செலுத்தி அந்த உணர்வின் ஆற்றலால் நாம் இயங்கி நம்மும் படர்ந்திருக்கும் அரும் மகிழ்ச்சியின் நிலையில் நாம் நுகர்ந்து ஆக நாம் ஆன்மாவில் கலந்து நம் உடலுக்குள் தீமை அகற்றின் உணர்வை இணைத்து அதன் வழியில் வாழ்க்கையில் இன்று பத்தாவது அலை நிலையை பெறும் நிலையை இன்று நன்னாளாக வைத்து இதிலிருந்து நம்முடைய நினைவுகளை கூட்டி பெருக்குவதுதான் நான் சிவன் ராத்திரி நவராத்திரி. ஆக பத்தாவது நிலை இந்த 9 கோடியின் உணர்வின் தன்மை வந்தாலும் இந்த பத்தாவது நிலையான நிலைகள் நாம் முழுமை அடைதல் வேண்டும். அதான் இன்று நாம் விஜய தசமி. நாம் பத்தாவது நிலை பெறும் மார்க்கத்தில் நாம் அதை கூர்மையாக உண்மை நோக்கி எண்ணி அந்த மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் பெற இயங்கி நாம் தியானிப்போம். அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நமக்குள் வராகனாக மாற்றும் நினைவின் ஆற்றலை அங்கே கூர்மையாக்கும். ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன், அதனால சுருக்கமாக சொல்லி இன்றைய நாள் மீண்டும் ஜீவன் ஊற்றுவது ஒரு செடிக்கு நாம் உரமிட்ட களை நீக்கி நாம் நீர் ஊற்றுவது போல நாம் இதற்கு முன் பலமுறை உபதேசித்திருந்தாலும் இதே வாழ்க்கையில் இந்த ஒரு வருடத்தில் பல நிலைகள் கொண்டு உங்க வாழ்க்கையில் சிறுக சிறுக மற்றவருடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்டறிந்திருந்தாலும் அது உங்களால் துப்புரவு செய்ய முடியாத நிலைகள் அது சிறுக சிறுக சேர்ந்திருந்தாலும் இந்த நாளில் நாம் அனைவரும் கூட்டமைப்பாக எண்ணி அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் வளர்த்து இதனையும் துணை கொண்டு மகிழ்ச்சியின் ஆற்றலை பெறும் தகுதியை நமக்குள் எடுத்து இந்த தீமையை அகற்றி தீமை அகற்றிடும் சக்தியாக மீண்டும் நமக்குள் வலுப்பெறச் செய்யும் நன்னாள் தான் 10வது நிலை அடையும் நன்னாள் தான் இந்த விஜயதசமி. நாம் அந்த மகிழ்ச்சியின் சக்தியை பெற நாம் இப்போது தியானிப்போம். இப்போது நம் தாய் தந்தைகள் அனைவரும் முதல்ல மனிதனானார்கள். நம் தாய் தந்தையின் அவர்கள் தாய் தந்தைகள் முதல் மனிதனானார்கள். அவர்கள் அவர்களுடைய நம் தாய் தந்தையை மனிதனாக்கினார்கள். நம் தாய் தந்தையை நம்மை மனிதனாக்கினார்கள். இதை மனிதர் கொண்டு நாம் மனிதனாக உருவாக்கிய நம் உயிர் அம்மா அப்பா உயிரை கடவுளாக மதித்து அவர் எண்ணத்தால் தெய்வமாக்கி நம்மை உருவாக்கி வழிகாட்டிய தெய்வமாக மதித்து நல்வழி நடத்தும் நல் உணர்வுகளை நமக்குள் வழிகாட்டி உபதேசித்த நல்ல உணர்வின் தன்மை குருவாக ஏற்று இது நல்லது கெட்டது என்று உணர்த்திய இதை நாம் அண்ண தந்தையை மனதில் வைத்து அவரால் நாம் மனிதனாக உருவானோம். ஆக அவர்காட்டி நல்வழி கொண்டு இன்று நம்மளுக்கு எத்தனையோ வசதிகள் செய்தார்கள். அவர்களின் துணையார் அந்த பேரானந்த பெண்ணலை பெற்ற மகிழ்ச்சியின் அசக்தியை நாம் பெறுவோம் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த 10வது நிலை அடைந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்ற இயக்கத்துடன் ஒரு நிமிடம் இயங்கினோம்.